புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு விவசாய தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக திகழக்கூடிய தேனி மாவட்டம் கோடைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த தமிழ்ச்சோலை கூட்டுப்பண்ணை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குனர் மதிப்பிற்குரிய கலாநிதி சேதுராமன் அவர்கள் திராட்சை சாகுபடி குறித்த விவசாயம் குறித்தும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர நம்முடன் இணைந்துள்ளார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து சின்ன வயசுல இருந்து திராட்சை விவசாய குடும்பத்துலதான் பிறந்து வளர்ந்தேன். ரொம்ப ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே திராட்சை விவசாயம் அதுக்குள்ளேயேதான் நாங்க வளர்ந்தோம். சோ அதனால எனக்கு எப்பவுமே திராட்சை விவசாயத்து மேல ஒரு ஆர்வம், அதை பத்தி முழு தொழில்நுட்பமும் எனக்கு சின்ன வயசுல கத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் அப்படியே படிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் வந்து வெளியில வேலை பார்த்தேன். ஆனாலும் எனக்கு முழுக்க முழுக்க விவசாயத்தின் மேலதான் ஆர்வம் எப்பயுமே அதிகமா இருந்ததுனால ஒரு மூணு நான்கு வருடங்கள்ல கிளம்பி நான் ஊருக்கே வந்துட்டேன். வந்துட்டு முதல்ல வந்து நேரடியா விவசாயத்துக்குள்ள போக முடியல, ஏன்னா மத்த விவசாயமா இல்ல திராட்சை விவசாயம். முழு தொழில்நுட்பம் தெரிஞ்சாதான் இங்க அலோவ் பண்ணுவாங்க, குடும்பத்திலயும் சரி இதுலயும் சரி. ஏன்னா அவ்வளவு தொழில்நுட்பங்கள் திராட்சை விவசாயத்துல இருக்கிறதுனால முதல்ல சின்ன சின்னதா சப்போர்ட் பண்ணிட்டு சின்னதா தொழில் பண்ணிட்டு அப்படியே இருந்து நல்லா கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முழுசா உள்ள இறங்கினேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல எனக்கு நவீன தொழில்நுட்பம் ஏதாவது பண்ணணும், இப்படியே அப்பா அம்மா பண்ண மாதிரியே நம்மளும் அது மாதிரியே பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படிங்கறதுனால பசுமை குடல் விவசாயத்து மேல எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அது சம்பந்தமா ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் வந்து நல்லா நிறைய மீட்டிங் அது இதெல்லாம் அட்டன் பண்ணி கத்துக்கிட்டேன் பசுமை குடல் தொழில்நுட்பங்கள் பத்தி. அப்புறம் தேனி மாவட்டத்துக்கு எது சூட் ஆகும்னு பாக்குறப்போ பசுமை குடல்ல வெள்ளரி விவசாயம் தான் இங்க சூட் ஆகும். இங்க கொஞ்சம் வெப்பமான சூழ்நிலை, அதனால வெள்ளரி விவசாயம் பசுமை குடல்ல பண்ணிட்டு இருந்தேன். கூடவே ஓபன்ல வந்து திராட்சை விவசாயமும் சேர்த்து பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஏன் நம்ம பசுமை குடலுக்குள்ள திராட்சை கொண்டு வரலாம், ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சர்ச் பண்றப்போ எங்கேயுமே இல்லை. இந்தியா ஃபுல்லாவே தேடி பார்த்ததுல எங்கேயுமே திராட்சைனா அதிகமா மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மூணு மாநிலங்கள் தான் அதிகமா இருக்கு, ஆந்திரால கொஞ்சம் இருக்கு. ஆனா எங்கேயுமே தேடி பார்த்ததுல அந்த மாதிரி இல்லை. அதனால நானா ஒரு சின்ன ஒரு மாடல் ஃபார்ம் மாதிரி பசுமை குடல் சின்னதா போட்டு இதுல பாலினேஷன் நடக்குமா, அந்த வெப்பத்துக்கு திராட்சை தாங்குமா அப்படிங்கறத பத்தி ஒரு மூணு வருஷம் ஸ்டடி பண்ணேன். அதுல சின்ன சின்ன செடிகள்ல ஒட்டு கட்டி மாறுதல்கள் எல்லாம் பண்ண வேண்டி இருந்தது. பண்ணி டெஸ்ட் பண்ணதுல ஓரளவு சக்சஸ், பசுமை குடல்ல சில மாற்றங்கள் பண்ணணும் அதையும் பண்ணி மூணு வருஷம் ஆராய்ச்சியில எனக்கு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு நான் முழுசா இறங்கினேன். அதுக்குன்னு ஒரு வெரைட்டி வேணும். ஆல்ரெடி எங்க கிட்ட வந்து ஒரு நிறைய நாலஞ்சு வெரைட்டி இருக்கு. இப்ப பன்னீர் திராட்சை, அது வந்து விதை உள்ள திராட்சை. விதை இல்லாத திராட்சையில பச்சை திராட்சையில மாணிச்சம்ன்ற ஒரு வெரைட்டி இருந்தது, தாம்சன் சி பிளஸ் ஒரு வெரைட்டி இருந்தது, சூப்பர் சோனா அப்படின்னு ஒரு வெரைட்டி இருந்தது. இதே விதை இல்லாத கருப்புல வந்து சரத்து, கிருஷ்ணா சரத்து, இன்னும் சில வெரைட்டிகள் இருந்தது. இதுல வந்து இதுல எதுவுமே இல்லாம புதுசா ஏதாவது பண்ணணும், பசுமை குடலுக்குள்ள பண்றோம். பசுமை குடல் ஒரு ஒரு ஏக்கர் நம்ம அமைக்கிறதுக்கே 40 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும். அப்படி இருக்கிறப்போ அதுல நம்ம நார்மலான வெரைட்டி, நார்மலான ரேட்டு, ஓபன்ல இருக்கிற வெரைட்டியே உள்ளேயும் போட்டோம்னா வெளியில ஒரு மலைக்காகவோ இல்ல ஒரு சேதாரத்துக்காகவோ விலை குறைவா போறப்போ உள்ள நம்ம குவாலிட்டியா ஆர்கானிக்கா கொண்டு வர்றதுமே அந்த ரேட்டுக்கு தான் போகும், அதை தாண்டி விற்க முடியாது. அப்படிங்கிறப்போ புதுசா ஒரு வெரைட்டி தேடினேன். அதுல வந்து ஒரு வெரைட்டி ஜோதி சரத் அப்படின்னு ஒரு வெரைட்டி, அது பிளாக் சீட்லஸ் வெரைட்டி, நல்ல ஒரு 3 to 5 சென்டிமீட்டர் நீளம் வரும் ஒரு பழம், நல்ல அது ஒரு டேபிள் வெரைட்டி, ஒயின் வெரைட்டி கிடையாது, சாப்பிட்ற வெரைட்டி. நல்ல இனிப்பு தன்மை அதிகமாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதை சூஸ் பண்ணேன். அது வந்து ஓபன்ல சில பிரச்சனைகள் குறைபாடுகள் அதுக்கு இருந்தது. ஏன்னா லேசா மழை பெஞ்சாலுமே பழம் ஈஸியா டேமேஜ் ஆயிடும், அப்புறம் நோய் தாக்குதல் அதுல அதிகமா இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவான கிராப்பா இருந்தது அந்த பயிர், அந்த ஜோதி சரத்துங்கிற வெரைட்டி. ஸோ அதை வந்து நான் பசுமை குடல்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஐடியா பண்ணி அதுக்காக ஒட்டு முறையை பயன்படுத்தினேன். முதல்ல வந்து திராட்சை வேர்க்குச்சின்னு ஒரு வெரைட்டி இருக்கு, ஒட்டு வகை, அது வந்து டாக்ரேஜின்னு சொல்லுவாங்க. அதை முதல்ல பயிர் பண்ணி அதை கொஞ்ச நாள் வளர்த்து அதுக்கப்புறம் அதுல வந்து இந்த ஜோதி சரத்துங்கிறத ஒட்டு கட்டி அதை வளர்த்தேன். ஒரு வருஷத்துக்கு மேல வளர்த்தோம். முதல்ல அந்த வேர்க்குச்சி ஒரு 6 மாசம், அப்புறம் இது ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம். அதுக்கப்புறம் முதல் கிராப் பண்ணோம். முதல் கிராப் பண்ணதுலயே மெயின்டைன் பண்ணது வந்து, அதுக்கு முன்னாடியே நான் அந்த லேண்டை வந்து ஆர்கானிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த பசுமை குடில் ஒரு 3-4 வருஷம் வெள்ளரி போட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு அதை ஆர்கானிக், அந்த 1.5 வருஷம் கேப் கிடைச்சதுனால அதை ஆர்கானிக்கு வந்து மாத்திட்டேன். மாத்திட்டு பண்றப்போ வெளியில திராட்சை பயிர் பண்றதை விட பசுமை குடிலுக்குள்ள சுலபமாவே இருக்கு. ஏன்னா வெளியில வந்து இயற்கை காரணிகளோட நம்ம போராட வேண்டியது. திடீர்னு மழை பெஞ்சிடும், திடீர்னு பனி அதிகமாயிடும், அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சர் கிடைக்கும், எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. இயற்கையை சார்ந்து அதுக்கேற்ற மாதிரி போக வேண்டியது இருக்கும். கண்டிப்பா திராட்சை பயிருக்கு வெளியில இருக்கிறப்ப நம்ம ஸ்ப்ரே கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் பசுமை குடிலுக்குள்ள இல்லை. ஏன்னா கிளைமேட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். வாட்டர் மேனேஜ்மெண்ட், நியூட்ரின் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம கையில இருக்கும். அந்த தேவையில்லாத நோய் தாக்குதல், பழம் ஈஸியா டேமேஜ் ஆகுறது, அதனால சீக்கிரமா பழுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண, அந்த மாதிரி எந்த ஒரு காரணிகளுமே பசுமை குடிலுக்குள்ள தேவைப்படலை. அது போக சில பூச்சி தாக்குதல்கள் இருக்கும், இந்த பல ஆளுகள் பூச்சிகள் அந்த மாதிரி இருக்கும். முதல் பருவத்துல எனக்கு முதல் கிராப்ல வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்தது. அதையுமே செகண்ட் கிராப்ல என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வாழைக்கு உபயோகப்படுத்துற பஞ்ச் கிராப் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ற வாழைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் தாருமே வந்து ஒரு கவர் போட்டு மூடிடுவாங்க, ஒரு காட்டன் கவர். அதே இது வந்து திராட்சைக்கு இருக்கான்னு தேடி பார்த்து வெளியில ஒரு இடத்துல கிடைச்சது. சூர்ல இருந்த என்னுடைய நண்பர்கள் மூலியமா அதை இம்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லி சின்ன டயா, சின்ன அளவா இருக்கும், அதை வந்து ரோலா வரும். ஒவ்வொரு திராட்சை கொலைக்குமே வந்து ஒரு 70 நாள்லயே வந்து மாட்டி விட்டேன். மாட்டி மேலையும் கீழையும் ஸ்டாப்லர் பண்ணி லாக் பண்ணிட்டான். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த அணில பறவைகள், அப்புறம் இந்த பல ஆளுகள், அந்த பூச்சிகள், இதெல்லாம் தாக்குதல் இல்லை. அதனால வந்து நம்ம எந்த ஒரு ஸ்ப்ரேவும் கொடுக்க வேண்டியது இல்லை. அப்படியும் மீறி ஒரு சில நேரம் ரொம்ப வெயிலே இல்லாம மழை பெஞ்சிட்டே தான் இருந்ததுன்னா ஆர்கானிக் முறையிலே ஸ்ப்ரே பண்ணிப்பேன். அதாவது இந்த சூடோமோன்ஸ், ட்ரைகோடர்மா, பெஸ்லோமைசிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது எப்பப்ப எது தேவையோ அது கீழே வேறு வழியாகவும் கொடுத்துக்கிறது, மேலையும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறது. ஸோ வெளியில நம்ம நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணணும், ஆனா உள்ள வந்து அவ்வளோ அந்த மாதிரி ரிஸ்க் இல்லை. வெளியில இருக்கக்கூடிய பாதிப்புகள் உள்ள இல்லை. அதனால பழத்தை பழுக்கிறதும் இயற்கையான முறையில பழுக்க விட்டுறது. என்ன இதை விட ஒரு 10-20 நாள் சேர்த்து வரும், அவ்வளவுதான். ஆனா நம்ம அந்த டைம் பீரியட் கொடுக்கறதுனால அந்த பழம் ஆர்கானிக்கா ரெடி ஆகுது. ஆர்கானிக்கா ரெடி ஆகுறதுனால என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா, கீப்பிங் குவாலிட்டி நல்லா இருக்கு. அதாவது அறுவடைக்கு அப்புறம் நீண்ட நாட்களுக்கு வந்து அந்த பழம் வந்து கெட்டு போகாம நல்லா இருக்கு. டேஸ்ட்டுமே வந்து எங்களுக்கு ரெண்டு வெரைட்டியுமே இருக்கு, ஓப்பன்ல இருக்குள்ளே இருக்கு. அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது. ஆர்கானிக்ல வர்ற பழங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. ஓரளவு கொஞ்சம் கெமிக்கல்லாம் ஸ்ப்ரே பண்றதோ இல்லை பழுக்கிறதுக்கு ஏதாவது மருந்துலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது சாப்பிட்றப்போ தொண்டையில லேசா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும். அது தெரியும் இது வந்து இப்படிதான் அப்படின்னு. பொதுமக்களுக்கு தெரியுதோ இல்லையோ எங்களுக்கு தெரியும், நாங்க அதுலயே இருக்கிறதுனால. ஆனா இது ஆர்கானிக்ல பண்றதுனால பாத்தீங்கன்னா அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. மேஜரா இன்னொன்னு என்னன்னா, ஒருத்தர் விவசாயினுடைய லாபங்கிறது வந்து அறுவடைக்கு அப்புறம் வர்ற அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு செலவு பண்ணமோ அதை கழிச்சதுதான் லாபம். அதை வந்து நம்ம கணக்கு சேர்க்க முடியாது. அப்படி பாக்குறப்போ இதுல எனக்கு எந்த வேற எக்ஸஸ் செலவுகள் எதுவும் இல்லைல்ல. லேபர் செலவு இருக்கு, திராட்சையில ஒரு 8-10 வேலை இருக்கு. கபா தடிக்கிறது, தேவையில்லாத துணுக்குகளை தள்ளி விடுறது, அப்புறம் பஞ்சஸ் வந்து அந்த குச்சியை வந்து எடுத்து கட்டுறது, அப்புறம் பஞ்சஸ் வந்து தின்னிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க, அடர்த்தியா இருக்கும் கொலை, அதை வந்து லூஸ் பண்ணி விடுவாங்க. நிறைய ஒரு 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 பஞ்சில் ஒரு 100 மணி இருக்குன்னா ஒரு 30-40 மணி வந்து கீழே தட்டி விட்டுருவோம். அப்போதான் அந்த ஃப்ரீனஸ் கிடைக்கும், நல்ல காற்றோட்டமாக இருக்கும். அதனால பழங்கள் வந்து நல்ல பெருசா இயற்கையான முறையில் ரெடி பண்றது. இதை செயற்கையாகவும் பண்ணலாம், ஆனால் பாலிவுஸ்குள்ள பண்றதுனால இதெல்லாம் நம்ம இயற்கையாகவே பண்ண முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் தரமான செலவு குறைவான உற்பத்தி பொருள் உற்பத்தி பண்ணலாம்.
நீங்கள் சொன்னதை போலவே திராட்சை சாகுபடி என்பது மிகவும் குறைவாக இருக்கின்ற பகுதியாக தமிழ்நாடு மாநிலம் இருக்கின்ற இந்நிலையில் நீங்கள் திராட்சை சாகுபடி செய்துள்ளீர்கள். இந்த திராட்சை பசுமை குடில் அமைப்பதற்கான வழிமுறைகளை பற்றி சொல்லுங்க சார்.
பசுமை குடில் பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து 50% மானியம் கொடுக்குறாங்க. அது அந்தந்த பகுதி தோட்டக்கலை துறை மூலியமா நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு ஏக்கர் பசுமை குடில் அமைக்கணும்னா குறைஞ்சது 40-45 லட்ச ரூபா கிட்ட செலவாயிடும். இனிஷியலா வந்து கிரேப்ஸ் கொண்டு வர்றது அவ்வளவு ஒன்றும் ப்ராஃபிட் ஆகிருக்காது. ஏன்னா பசுமை குடில் அமைச்சிட்டு அப்புறம் 1.5 வருஷம் சும்மா இருக்கணும், செடி வளர்த்துட்டு இருக்கணும். அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளரி, பசுமை குடில் வெள்ளரி, ஓப்பன் வெள்ளரி கிடையாது. பசுமை குடிலுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்போர்ட் வெரைட்டி இருக்கு. ஓசூர், கிருஷ்ணகிரி அந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஃபிளவர் பண்ணுவாங்க, இல்லைன்னா குடை மிளகாய் கேப்சிகம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3-4 வருஷங்கள் வந்து பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த நீங்க இனிஷியலா செலவு பண்ணீங்க பாத்தீங்களா, அதை வந்து எடுத்துடலாம். அரசாங்கத்துக்கிட்டையும் நீங்க வந்து அந்த மானியம் வந்து அப்ளை பண்ணி மானியம் வாங்கிடலாம். இதெல்லாம் பண்றப்போ உங்களுக்கு ஓரளவு அந்த சிரமம் குறையும். அந்த காய்கறி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து திராட்சைக்கு கொண்டு வரலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கூட இருக்கு. இப்போ பசுமை குடல்ல இந்த பீடா வெத்தலைன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர் வெத்தலை ஒரு உள்ளங்கையளவு இருக்கும். பீடா வெத்தலை பெருசா இருக்கும். யூபிலையும் வெஸ்ட் பெங்கால்ல மட்டும்தான் இந்தியால பண்றாங்க. நாங்க விசாரிச்ச அளவுக்கு அங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் இந்தியா ஃபுல்லாவே சப்ளை பண்றாங்க. அங்க ஒரு இலை வந்து 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா இந்த ரேஞ்சில வாங்கி இங்க நம்ம தமிழ்நாடு மார்க்கெட் எங்க சென்னை மதுரை எங்க வந்தாலுமே அது வந்து 10 ரூபா ஆயிடுது ஒரு இலை. இங்க வந்து ஒரு ஹோல்சேல் ரீட்டைல் பிரைஸ் அந்த லெவல் ஆயிடுது. ஸோ அது வந்து பசுமை குடில்ல பண்ணலாம். இந்த மாதிரி மாற்று பயிர்கள் ஏதாவது இளைஞர்கள் யோசிச்சு பண்ணா நல்லது. அந்த ட்ரெடிஷனல் கிராப் விட்டு கொஞ்சம் வெளியில வந்து இப்போ இஸ்ரேல் டெக்னாலஜி அது இதுன்னு பேசுறோம், ஆனா அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. இப்போ 10 ஏக்கர் விவசாயம் பண்றேன், 20 ஏக்கர் விவசாயம் பண்றேன் அப்படிங்கறத விட 1 ஏக்கர் இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜில பண்ணீங்கன்னா உங்களுடைய லாபம் வந்து நார்மலை விட 4 மடங்கு 5 மடங்கு அதிகமா இருக்கும். இதை எல்லாருமே உடனடியா இன்வெஸ்ட் பண்ணி பண்ண முடியாது. இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சவங்க பேங்க் சப்போர்ட் பண்றாங்க, அரசாங்கம் தமிழக அரசு தோட்டக்கலை துறை மூலமா சப்போர்ட் பண்றாங்க. இதையெல்லாம் சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வழிமுறைக்கு கொண்டு வரலாம்.
திராட்சை சாகுபடியில் திராட்சைக்கு எந்த மாதிரியான உரங்கள் பயன்படுத்துறீங்க? எல்லா பயிர்களுக்குமே எல்லாமே உரங்கள் பயன்படுத்திட்டு வர்றாங்க, அது இயற்கை உரங்களா இருக்கட்டும் செயற்கை உரங்களா இருக்கட்டும். அந்த வகையில் திராட்சை சாகுபடியில் எந்த மாதிரியான உரங்களை நீங்க பயன்படுத்துறீங்க?
திராட்சை சாகுபடியில மேஜரா யூஸ் பண்றது வந்து இதுதான் தொழு உரம். தொழு எரு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப மேஜரா யூஸ் பண்றோம். நார்மலா இருக்கிற எருவை விட மாட்டு சாணத்தை விட இந்த நாட்டு மாட்டு சாணம் வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. அதை வந்து மேஜரா கிராப்புக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி அடி உரமா போட்டு அதை வந்து அது கூட சூடா மனசு ரேக்கட்டருமா இதெல்லாம் வந்து ட்ரென்ச் பண்ணிடுவோம். தண்ணியில ட்ரிப்ல கொடுத்துருவோம். அது அந்த எருவை சாப்பிட்டு மக்க வச்சு செடி எடுக்கக்கூடிய பருவத்துல அதுக்கு தேவையான மேல் உரம் அடி உரத்தை அதுலயே இயற்கையாவே ஈர்த்து அதெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து பசுமை குடலுக்குள்ள. இதுவே ஓப்பனா பாத்தீங்கன்னா அதுல வந்து அடி உரம் இப்போ அரசாங்க பரிந்துரை பிரகார அடி உரம் டிஏபி பொட்டாஷ் இந்த மாதிரி உரங்கள் யூஸ் பண்ணுவோம். பசுமை குடலுக்குள்ள அந்த மாதிரி யூஸ் பண்றது இல்ல. கவாத் அடிக்கிறதுங்கிறது வந்து இது இது இந்த திராட்சை தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமானது. இப்போ கேட்கறவங்களுக்கு ஆர்வமா இருக்கும் திராட்சை நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா அதுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் இருக்கு. எந்த பட்ல கவாத்து பண்ணணும், எந்த எந்த ஸ்டிக்ல எந்த இடத்துல நம்ம கவாத்து பண்ணணும், எந்த இடத்துல கவாத்து பண்ணா அந்த இடத்துல பூ வரும் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை முறப்பிரகாரம் கத்துக்கிட்டு பண்ணணும். ஆசைக்காக வந்து திராட்சை விவசாயத்துக்குள்ள வந்துடக்கூடாது. அது ஒரு பெரிய ஒரு கேட்கறதுக்கு நல்ல அலங்காரமா இருக்கு கேட்க திராட்சை விவசாயம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்றதுனால இது பண்ண அதை முழுசா கத்துக்கிட்டு பண்ணணும். அடுத்தடுத்து வந்து ஒரு 7-8 வேலைகள் இருக்கு. அந்த அது சம்பந்தமான தொழிலாளர்கள் உங்க ஏரியால அவைலபிள் இருக்கணும். அது தெரியாத இடத்துல வந்து அப்படி பண்ண முடியாது. இப்போ மல்லிகைப்பூ வந்து ரொம்ப தண்ணி குறைவா இருந்தாலே போதுன்றாங்க. எங்க ஊர்ல தண்ணி கம்மி தான், ஆனா நாங்க யாரும் போட மாட்டோம். இப்போ 1 ஏக்கர்ல 2-3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்கு பந்தல் போட்டு திராட்சை போட்டு அதோட இது பண்ணும். ஏன்னா அங்க காலையில 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் பூ பிடுங்க ஆள் போவாங்க. இங்க அந்த மாதிரி லேபர் கிடையாது. அந்த மாதிரி ஸ்கில்டு லேபர்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கில்டு லேபர் வேணும். அப்படி இல்ல பெரிய லெவல்ல நீங்க திராட்சை பண்ண விருப்பமா இருந்தா ஸ்கில்டு ஏரியால இருந்து நீங்க லேபர் ஹையர் பண்ணி பண்றது நல்லது. ஆசைப்பட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல மாட்டிக்கிற கூடாது. நல்லா கத்துக்கிட்டு அந்த தொழில்நுட்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் உங்க மண் என்ன, உங்க தன்மை என்ன, உங்களுக்கு எந்த மாசம் மழை பெய்யும், எந்த மாசம் காத்தடிக்கும் உங்க ஏரியால, அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வெரைட்டியை சூஸ் பண்ணணும். நீங்க நிறைய வெரைட்டி இருக்கு திராட்சையில. இப்ப கூட போன ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவுக்கு அரசாங்கங்களை வந்து பயிற்சிக்கு அனுப்புனாங்க. புது விதமான ஒரு 4-5 வெரைட்டி வந்து காட்டினாங்க. இன்னும் அதுக்கு பேர் கூட வைக்கல, ஏபிசின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அதை வந்து எங்களை ட்ரையல் பார்க்க சொல்றாங்க. அந்த மாதிரி அத 1-2 வருஷம் ட்ரையல் பார்த்து அது எங்க ஏரியா மண்ணுக்கும் தண்ணிக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் செட் ஆகுதா, கலர் நல்லா வருதா, குவாலிட்டி நல்லா வருதா, ஃப்ரூட் சைஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம். அது போல யாராவது போட விருப்பம் இருக்கு, திராட்சை பயிர் பண்ண விருப்பம் இருக்குன்னா இதை பத்தி முழுசா கத்துக்கிட்டு பண்ணா நல்ல லாபகரமான பயிர், லாபகரமான மாற்று பயிர்.
ரொம்பவே ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். உங்களுடைய முயற்சியை பற்றியும் உங்களுடைய அனுபவ ரீதியான பல்வேறு வழிகாட்டுதல் அடிப்படையில உங்களுடைய கருத்துக்கள் அமைஞ்சிச்சு. ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. பல்வேறு நபர்கள் விவசாயம், அதாவது திராட்சை சாகுபடி செய்யறதுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் வழிகாட்டுதலாக அமையும். அந்த வகையில் நம்மளுடைய திராட்சை சாகுபடி செய்யும் பொழுது எல்லா பயிர்களுமே இந்த பூச்சிகள் பாதிப்புங்கிறது ஏற்படும், அந்த மாதிரியான ஒரு பாதிப்பில், அதாவது பூச்சிகளை தடுப்பதற்கு எந்த மாதிரியான முறைகளை நீங்க பயன்படுத்துறீங்க?
அதான் முதல்ல சொல்ற, நாங்க ரெண்டு வகையிலயே நான் பண்றேன். பசுமை குடல்ல ஆர்கானிக்கா பண்றேன், வெளியில இன்ஆர்கானிக்கா பண்றோம். வெளியில வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் உபயோகப்படுத்துவோம், ஆனா அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டும், அனுமதிக்கப்பட்ட மருந்துகள் அளவு யூஸ் பண்ணுவோம். உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக் முறையில போயிருவோம். அதாவது வேப்பம் கொட்டை ஊரல் கரைச்சல் இல்லைன்னா வேப்போ எசன்ஸ் மருந்தே தனியாவே வருது, ஆர்கானிக்காவே வருது அது. அப்புறம் சூடாமோனஸ் ட்ரைகோடர்மா, நோய் பரவல்னா ட்ரைகோடர்மா யூஸ் பண்ணலாம், இல்ல இது பூச்சித்தகு சூடாமோனஸ் யூஸ் பண்ணலாம், வேர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பெசிலாமைசிஸ் யூஸ் பண்ணலாம். இன்னும் பாத்தீங்கன்னா இப்போ ரசாயன உரத்துல கிடைக்கிற மாதிரியே தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்குன்னு தனித்தனி பாக்டீரியா இருக்கு, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப மண்ணுக்கு நல்லது. இயற்கையா மண்ணுல இருக்கு, அதை எடுத்து கொடுக்க முடியாம வந்து நம்ம எரு இதெல்லாம் சரியா கொடுக்காம எடுத்து கொடுக்க முடியாம இருக்கும். இந்த மாதிரி பாக்டீரியாஸ் யூஸ் பண்றப்போ நீங்க ஆல்ரெடி கெமிக்கல்ல இருந்தாலுமே ஒரு வருஷத்துக்கு திணறும், 1 வருஷத்துக்கு அது அந்த நம்ம சால்ட் கண்டென்ட் அதிகமாக்கிருக்கோம் உரக ரசாயன உரங்களை கொடுத்து கொடுத்து, ஒரு வருஷத்துக்கு வந்து அது கொஞ்சம் சிரமப்படும். அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னா நார்மல் கெமிக்கலை விடவே ஆர்கானிக் ரொம்ப நல்லாவே இருக்கு. மண் வளம் அந்த நிலத்துல பாத்தீங்கன்னா சும்மா மண் வெட்டி லேசா ஒரு வெட்டு வெட்டு பாத்தீங்கன்னா மண்புழுவா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த அளவு வந்துட்டாலே உங்க மண்ணு இயற்கையாவே என்ன தேவையோ எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணிடும். மற்றபடி விதை இல்லாத திராட்சைக்கு வந்து ஹார்மோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஆனா இது உள்ள வந்து அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு பதில் இயற்கையான சில நம்ம கையிலே வேலை செஞ்சு இந்த தின்னிங் பண்றோம்னு சொல்லுவாங்க, களைச்சு விடுறது, இந்த மாதிரி அதிகமா வச்சுக்காம குறைச்சிருமம் அந்த மணியோட எண்ணிக்கைகள் இந்த மாதிரி குறைக்கிறதுனால இயற்கையாவே அந்த கலரும் சைஸும் நமக்கு கிடைச்சிடும். அது போக ஆர்கானிக்காவே நிறைய இருக்கு. இன்னும் உங்களுக்கு இன்னும் நீங்க பஞ்சகாவியம், தசகாவியம், பூச்சி விரட்டி, அமிர்த கரைசல் நிறைய இருக்கு. அது எந்தெந்த தேவை, எந்தெந்த ஸ்டேஜ்ல தேவையோ அது உபயோகப்படுத்தலாம். இன்னும் பழம் பழுக்க போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் ஃப்ளை அட்டாக்னு சொல்லுவாங்க, பழ ஆளுகள், வண்டுகள், இன்னும் சில பூச்சிகள் இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் கருவாடு இதெல்லாம் ஊரல் போட்டு வாட்டர் பாட்டில வந்து ஹோல்ட் பண்ணி தொங்க விட்டுருவோம். அது என்ன பண்ணும், அது அந்த இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்லுவாங்க, அதுவும் தனியா விலைக்கு விற்கிது, விலை அதிகம், நம்மளே சீப்பாகவும் ரெடி பண்ணலாம், அந்த மாதிரியும் ரெடி பண்ணி தொங்க விட்டுருவோம். அப்போ என்ன பண்ணும், இனிமேல் 60 நாளைக்கு மேல 70 நாளைக்கு மேல இந்த பூச்சி வரும் அப்படின்னு நம்ம கணிச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த பூச்சிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம பயிரை தாக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய தாய் பூச்சிகள் அதெல்லாம் வந்து அதுல விழுந்து காலி ஆயிரும். ஒரு 80% மேல அதுலயே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதுவே போதும். அதுக்கு மேல வர்றதுக்கு தான் அந்த பஞ்ச் கவர் பண்ணிடுவோம். அப்படி 1-2 தப்பி இருக்கிறதுமே நம்மளுடைய திராட்சையை தாக்காம அந்த கவர் வந்து பாதுகாப்பு பண்ணிடும். அது பழம் பழுக்கிற வரைக்கும் இருக்கும், அறுவடை வரைக்கும் அந்த கவர் அப்படியே இருக்கும். அறுவடை அப்போ அந்த கவரை எடுத்து கொடுத்துருவோம், வியாபாரிகள் வந்து அதை கட் பண்ணி எடுத்துப்பாங்க.
சரிங்க சார், ரொம்பவே அருமையா சொன்னீங்க பயனுள்ள தகவல்கள் அனைத்துமே. திராட்சையில பல்வேறு வகைன்னு சொன்னீங்க, கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை எல்லாம் நம்மளுடைய பொதுவாவே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
இருக்கு சார், பிங்க் இருக்கு, ப்ளூ இருக்கு, 200 வகை இருக்கு திராட்சையில.
திராட்சையின் வகைகள் மட்டும் திராட்சையை நடவு செய்யும் முறை, அதுக்கு எந்த மாதிரியான நீர்ப்பாசன முறைகள்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க, அது பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
திராட்சை வந்து நல்லா தண்ணி வடிகிற மாதிரி இடம் வேணும். ஒரு மழை பெஞ்சுன்னா தண்ணி வந்து நிக்கிற மாதிரி இடம் இருக்கக்கூடாது. நிலம் தயார் பண்றப்பே ஒரு பக்கம் ஒரு ஒரு அடி ஒன்று அடி மேடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும் வடிகால் வசதியோட ரெடி பண்றது முக்கியம். செம்மண் கரிசல் இல்ல மணல், மணல் சார்ந்த செம்மண்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடம். அப்புறம் வண்டல், இது எல்லாமே வந்து திராட்சைக்கு உகந்த இடம் தான். இன்னும் மகாராஷ்டிராவில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மண்ணே இருக்காது, வெறும் பாறை மாதிரி தான் இருக்கும், கல்லா தான் இருக்கும். அதுல அவங்க எருவும் இலைதலைகள் அதெல்லாம் போட்டு அவங்களாம் மண் ரெடி பண்ணுவாங்க. இது கொஞ்சம் திராட்சையை பொறுத்த வரைக்கும் குளிர்கால பயிர்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து ரொம்ப 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 குறைவு தான், காற்றுல இருக்கிற ஈரத்தை எடுத்து கூட அந்த செடி வேலை செய்யும். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஓன் ரூட்னு சொல்லுவாங்க, சிங்கிளா என்ன வெரைட்டி வேணுமோ அதை அப்படியே பூமியில வச்சு நம்ம வளர்த்துட்டு இருப்போம். இப்ப வந்து நவீன காலத்துல தண்ணீர் பற்றாக்குறை அதிகமா இருக்கிறதுனால அதை சரி பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா, முதல்ல அந்த வேர்க்குச்சிங்கிற ஒரு இதை வந்து பயிர் பண்ணி ஒரு 6 வளர்ப்போம். அந்த இடைவெளியில நாங்க இந்த புடலை பாகல் சும்மா பந்தல சும்மா வச்சுக்காம அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் வெரைட்டி இருக்கு, அதை போட்டோம்னா எங்க எக்ஸ்போர்ட் அனுப்பிச்சிருக்கோம். அந்த 6 அப்புறம் வளர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அதை வந்து அந்த கீழே இருக்கிற வேர்க்குச்சியில வந்து டாக் ரேஜ்ங்கிறத வந்து ஒட்டுக்கட்டுவோம். ஒட்டுக்கட்டி ஒட்டுக்கட்டுற முறையில வளர்த்து இது பண்றதுனால இந்த டாக் ரேஜ் என்ன பண்ணுதுன்னா ஒரு 20-50 மீட்டர் கூட ஆழமா கூட வேர் போகும். ஆக்சுவலி திராட்சை வந்து சல்லி வேறு, இந்த டாக் ரேஜ்ங்கிற திராட்சை வந்து காட்டு திராட்சை, அது வந்து ஆணிவேர். அது எவ்வளவு ஆழத்துல போய் கூட குறைஞ்ச தண்ணி இருந்தா கூட ஏன் ஒரு முழு வெள்ளாமையே வந்து ஒரு முழு ஒரு கிராப் பண்ணி பலம் எடுக்கிற வரைக்கும் தண்ணி இல்லாமையே கொண்டு வந்துடலாம் சொல்லுவாங்க. அது எங்கேயோ போய் தண்ணி எடுத்துரும். ஆனா தண்ணி எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கம்மி தான் தண்ணி எங்க ஏரியாலலாம். ரொம்ப ஆழத்துல போர் போட்டுதான் தண்ணி எடுத்து அது தொட்டியில சேகரிச்சு சொட்டு நீர் மூலியமா கொஞ்சம் கொஞ்சம் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். சொட்டு நீரும் அரசு மானியம் கொடுக்குறாங்க சொட்டு நீருக்கும், அதை வாங்கி பயன்படுத்தி ரொம்ப தண்ணியெல்லாம் கஷ்டம் தான், உங்களுக்கு தண்ணியெல்லாம் இல்லை ரொம்ப கஷ்டம். திராட்சைக்கு வந்து உங்களுக்கு கம்மியான தண்ணியே போதும். பயிர் பண்றது பாத்தீங்கன்னா சிறந்த முறை வந்து 8 சாலு 6 இல்ல 5 ஒரு செடி, இது வந்து சிறந்த முறை. பழைய முறையில பண்றாங்கன்னா 12 x 6 போடுவாங்க. 12 சாலு, ஒரு சாலுக்கு ஒரு சாலு 12 இருக்கும், ஒரு செடிக்கு செடி வந்து 6 இருக்கும். இப்ப வந்து 8 x 5 கொஞ்சம் அடர் நடவு பண்றாங்க, அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈல்டு அதிகமா கிடைக்கும்ன்றதுனால இதுதான் முறை. ஒரு அந்த திராட்சை கொடி வைக்கிறதுக்கு நேரம் வந்து ஒரு தர மாதிரி நார்மலான கிரவுண்ட்ல இருந்து ஒரு 1 x 1 உயரமான கரை போட்டு அதன் மேலதான் பயிர் பண்றாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திராட்சை வேருக்கு ரெண்டு பக்கத்துல இருந்தும் காற்றோட்டம் நல்லா கிடைக்கும். கலை மேலாண்மை பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி மெத்தட்ல பண்றது வந்து செடி ஆரோக்கியமாகவும் நல்ல ஈல்டு கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவும் இருக்கும். ஸோ இதுதான் மெத்தடு. மற்றபடி திராட்சை மேல கவாத்துக்கு அப்புறம் வேலை செய்யற மெத்தடு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வேலை இருக்கும். ஃபர்ஸ்ட் கிராப் பண்றது, அப்புறம் எந்த பூ இருக்கிற தலப்பை மட்டும் விட்டுட்டு மிச்சத்தெல்லாம் கிள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு 10-15 வந்தோம்னா அதை ஒடிச்சு விடுறதுன்னு ஒரு வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பூ பெருசாகிறதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கை வந்து இஷ்டத்துக்கு வந்து நிமிர்ந்துட்டு இருந்துச்சுன்னா பழம் அங்கங்க பட்டு அடிபடுங்கிறதுனால எல்லாத்தையுமே பந்தல்ல இழுத்து கட்டுவாங்க. அதுக்கப்புறம் பின்னிங் ஒர்க்னு சொல்லுவாங்க, அந்த ரொம்ப அதிகமான பஞ்ச் ரொம்ப டைட்டா இருக்குன்னா அதை லூஸ் பண்ணி விடுவாங்க. ஒவ்வொரு மணியா கட் பண்ணுவாங்க, அதான் நிறைய மணி இருந்தா குறைக்கிறது. இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கு. இதுக்கு இடையில வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் பார்த்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்க வேண்டியதான்.
ரொம்பவே மகிழ்ச்சி சார், உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய பல்வேறு திராட்சை குறித்த தகவல்கள் கண்டிப்பாக இளைஞர்களுக்கும் திராட்சை சாகுபடி செய்ய ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களுக்குமே ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்வார்கள். அந்த வகையில் நம்மளுடைய புதுகை பண்பலை சமுதாய வானொலியில் இருந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இயற்கை முறையில் திராட்சை சாகுபடி செய்வது குறித்தும் திராட்சை சார்ந்த பல்வேறு தகவல்களை இளைஞர்களுக்காகவும் நம்மளுடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காகவும் தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி தமிழ்ச்சோலை கூட்டுப்பண்ணை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குநர் திரு கலாநிதி சேதுராமன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சமுதாய வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார்.